ஓம் சிவாய நம. சைவம் டாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது மதுரை திருநகர படலம், புராண வரலாற்று படலம், தல விசேட படலம், பதிக படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தமிழினை தன்னுடைய வழங்குமொழியாக கொண்டதாக உத்தம லட்சணங்களோடு ஒரு சுவாமி இந்த பூமியை ஒரு படைச்சிருக்கிறார். சுவாமி பூமியை படைச்சிருந்தாலும் கூட, ஒரு பசுமாட்டை படைச்சாலும் கூட, நல்ல சுவையான பால் வரும்படியாக அதனுடைய மடியை படைத்ததை போல சர்வ பிரபஞ்சத்தை படைச்ச பெருமான் சிவகிருப்பைங்கிற பால் விளையிற மாதிரி பாண்டிய தேசத்தை படைச்சிருக்கு. அந்த பாண்டிய தேசம், அந்த தேசத்தில் நிறைய சிவாலயங்கள் இருக்கு. அந்த சிவாலயங்களில் மதுரை, அந்த பாண்டிய நாடுங்கிறது ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்கோ, அந்த பெண்ணினுடைய அவயவங்களை போல இந்த பாண்டிய தேசம் இருக்கு. இப்போ ஏகப்பட்ட க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன, அதில் அவளுடைய முகம் போல இது இருக்கு. ஒரு பெண்ணுடைய அவயவங்கள்லேயே மிகவும் அழகானது முகம்தான். முகத்தில் இருக்கிற காந்தி அழகு எதுக்கும் வராது. முகம் போல இருப்பது மதுரைன்னு சொன்னார். மதுரை தான் முகம். கொங்கையே பரங்குன்றமும் கொடுங்குன்றும், திருப்பரங்குன்றமும் கொடுங்குன்றம் என்று சொல்லப்படுகின்ற இன்னொரு க்ஷேத்திரம் பிரான்மலை. அதுவும் அந்த பெண்ணினுடைய ரெண்டு ஸ்தனங்கள். கொப்பூழ் அங்கமே திருச்சுழியல், அவருடைய நாபியா இருப்பது திருச்சுழியல். அவ்வயிறு குற்றாலம், அவருடைய வயிறு என்பது திருக்குற்றாலம். செங்கை ஏடகம், அவருடைய சிவந்த கை ஏடகம். ஏடு அகத்தில் இருக்கு இல்லையா, கையில் ஏடு இருக்கு. மேனியே பூவனம், அவருடைய சரீரம் என்பது பூவனம், திருப்பூவனம். ஏன்னா மேனி எப்படிப்பட்ட வண்ணம் கொண்டது, மலர் வண்ணம் கொண்டது. திரள் தோல் பொங்கர் வேய்வனம், திருநெல்வேலி அவளுக்கு தோளா இருக்கு. என்ன காரணம், முங்கில் போன்ற, பச்சை முங்கில் போன்ற மென்மையான தோள்களை கொண்டவள் எம்பிராட்டி ஆகின்ற அந்த தமிழ்நாடு. திருமுகம் மதுரையாம் புறமே, அந்த பாண்டியதேசமாகின்ற பெண்ணுக்கு முகமாக இருப்பது மதுரை மாநகரம். இந்த மதுரை மாநகரம் எப்படிப்பட்டதுன்னா, மகாலட்சுமி வசிக்கின்ற தாமரை கூடம் போல இருக்கு, சரஸ்வதி தேவி அமர்கின்ற வெண்டாமரை மாடம் போல இருக்கு, ஞானம் தருகின்ற அந்த பார்வதி தேவி அவள் யோகத்திலே அமர்ந்திருக்கின்ற யோக பீடம் போல இருக்கு, பூமியாகின்ற மகளுக்கு திலகம் போல இருக்கு இந்த மதுரை மாநகரம் என்று சொன்னார். மதுரையுடைய வீதிகள், இந்த வீதிகளுடைய பெருமை மற்ற ஊர் வீதிகளுக்கு வருமா? இந்த வீதியில சொக்கநாத பெருமானுடைய திருவடி படாத வீதி எதுன்னு தேடித்தான் கண்டுபிடிக்கணும். என்ன காரணம்னா, விறகு விற்பதற்காக, வரி வலைகள் விற்பதற்காக, மாணிக்கம் விற்பதற்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக எதையோ ஒன்று சாக்கா சொல்லிட்டு எல்லா சந்து பந்துலையும் நுழைஞ்சு போயிட்டு வந்துட்டார். ஆகவே இந்த மதுரை மாநகரத்தில் இருக்கிற சந்து பந்துகளில் பெருமானுடைய திருவடி படாமல் அவருடைய திருவடி தாமரை மணக்காத வீதி உண்டா, மண் உண்டா என்று நம்மால் அறிய முடியவில்லை. இந்த மதுரையில் வாழ்கின்ற உத்தமமான ஜனங்கள் சான்றருடைய இயல்பு என்னென்னா, இவாளுக்கு பொழுதுபோக்கு என்ன, ஒஸ்தியான பொழுதுபோக்கு. இந்திராதி தெய்வங்களுக்கும் கிடைக்காத பாக்கியம் அவளுக்கு இருக்குது. என்னென்னா, மீனை போல கருணையோடு பார்க்குற அந்த அம்பாளுடைய தலைவனாக இருக்கின்ற சொக்கநாத பெருமானை மூன்று காலங்கள்லையும் போய் தரிசிப்பதும், அவரை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறதும், தங்களுடைய பூஜையை தன் குருநாதன் சொன்னபடியே ஆகம விதிப்படியே அந்த பூஜையை முடிப்பதும், அப்புறம் வேதங்கள் நெருங்கியும் அறியப்படாத பெருமானுடைய திருவிழர்களை யாராவது சொல்ல வச்சு கேட்பதும், தெரியாதுங்கிறனால கேட்குறதில்ல, ஒரு சத்சங்கம் இருக்குன்னா இன்னைக்கு நீங்க சொல்லுங்க நாங்கள் கேட்குறோம், நாளைக்கு அவர் சொல்லுவார் நாங்கள் கேட்போம். ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் சொல்லுவார், ஒரு நாளும் திருவிழா கேட்காம இருக்கக்கூடாது. இப்படி இந்த சாயங்கால நேரங்களில் கேட்டுக்கொண்டோம், அந்த அதனுடைய தர்மங்களை மனசால் நினைச்சுட்டோம், எல்லையில்லாத சொக்கநாத பெருமானுடைய கருணையை நினைத்து உருகி கொண்டோம், அழுது கொண்டோம், இதுவே நாளைக்கு எங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டோம். இப்படியே 365 நாள் போயிட்டு இருக்கு. இந்த போல பாக்கியம் வேற இன்னொரு ஊரில் கிடைக்காது. எத்தனையோ காவியங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் தலைவனுக்கு, இவனுக்கு இணையான தலைவன் கிடையாதுன்னு ஸ்தோத்திரம் சொல்லுவா, அதுக்கு ஸ்தோத்திரம்னு பேர், முகமன். ஆனால் உண்மையில அவ வாழ்நாள்லயே அந்த தலைவரோட உயர் தலைவர்கள் அவ நாட்கள் இருந்திருக்கா. ஒரு காவிய தலைவன் சொன்னா, அவன் வாழ்நாள்ல அவனுக்கு இணையானவனோ ஒஸ்தியா இருக்கிறவனோ இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா அது ராமாயணமாகட்டும் பாகவதமாகட்டும், அவ காலத்திலேயே ராமகிருஷ்ணாதிகளோட ஒஸ்தியா இருந்திருக்கிறா. என்ன காரணம்னா, ராமரை பத்தி வால்மீகி நாரதர்ன்னு கேட்கும்பொழுது சத்தியசந்தன் தர்மாத்மா அப்படின்லாம் சொல்றார். அதே ராமர் என்ன பண்றார், அப்பா வந்து ராமர் காட்டுக்கு போகும்பொழுது தசரதன் ராமா நில்லு, ராமனுடைய தேரோட்டியை பார்த்து நில்லுன்னு கூப்பிடுறார். தேரோட்டி சொல்றார், அப்பா கூப்பிடுறாரு, தேரை விடு, காரிய சாதனம் தான் நமக்கு வேணும். அப்பா வந்து அஜ்ஞானத்தினால கூப்பிடுறார், நம்ம திரும்பி திரும்பி போயிட்டு இருந்தா அவரை சத்தியசந்தனா ஆக்க முடியாது என்று சொல்லி போயிடுறார். இப்படி சொல்லும்போது நான் திரும்பி போய் அப்பா வந்து நான் கூப்பிட்டேனே ஏன் தேரை நிறுத்தலன்னு கேட்டா நான் என்ன பண்றதுன்னு இவர் கேட்கிறார் தேரோட்டி. அப்ப அவர் சொல்றார், காதல விழல்னு சொல்லு, காதல விழல்னு சொல்லுங்கிற பாகவதத்தில் வருது, மகாபாரதத்தில் வருது கிருஷ்ணனுடைய பெருமையெல்லாம். அந்த கிருஷ்ணருக்கு அபஜயம் இருக்கு, ஜராசந்தன் அப்படிங்கிறவன்ட்டு அவர் பலமுறை தொத்து போயிருக்கிறார். ஆகவே தன்னிகரில்லாத காப்பிய தலைவர்களை படைத்து கொண்ட காப்பியம் என்பது எதுவுமே இல்லை, திருவிளையாடல் புராணம் ஒன்று தான். என்ன காரணம்னா, நான் தத் சமச்சா பதிகச்ச திருஷ்யதே, சொக்கநாத பெருமானுக்கு இணையானவர்களும் இல்லை அவனை விட உயர்ந்தவர்களும் இல்லை என்று கருணையிலும் அவனுடைய பராக்கிரமத்திலும் ஈடு இணையில்லாத கருணையும் ஈடு இல்லை இணையில்லாத வீரமும் ஞானமும் கொண்ட பெருமான், தேஜஸும் கொண்ட பெருமான் என்பது சொக்கநாதருக்குத்தான். ஆகவே அவனுடைய புராணம் என்பது எல்லா புராணங்களிலும் சிறந்தது என்று சொல்றார். இந்த புராணத்தை எப்படி இந்த காலத்தில் எல்லாரும் கேட்டிருக்கான்னு கேட்டால், ஆதி கைலாசம், அந்த கைலாசத்தில் சிவத்தீர்த்தம்னு ஒரு அற்புதமான தீர்த்தம் இருக்கு, பனிநீர்னால ரொம்பியது. அந்த தீர்த்தக்கரையில் ஒரு ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு, அந்த மண்டபத்தில் இருக்கிற கற்கள்லாம் சந்திரகாந்தம்ங்கிற கல்லினால் உண்டான மண்டபம், அது சந்திரனுடைய ஒளிப்பட்டு உருகுகின்ற மண்டபம். அந்த மண்டபத்தில் புலித்தோல் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார் சூத்த முனிவர். அந்த சூத்த முனிவர் 18 புராணங்களையும் அங்கு சொல்லியிருக்கிறார். மத்யம் கூர்மம் வராகம் வாமனம் பிரம்மம் வைஷ்ணவம் பாகவதம் சைவம் லிங்கம் பவிஷ்யம் நாரதீயம் காருடம் பிரம்ம கைவர்த்தம் மார்க்கண்டேயம் ஸ்காந்தம் பிரம்மாண்டம் ஆக்னேயம் பத்மம் அப்படிங்கிற 18 புராணங்கள். அதில் 10 புராணங்கள் சைவ புராணங்கள், மத்யம் கூர்மம் வராகம் வாமனம் சைவம் லிங்கம் பவிஷ்யம் மார்க்கண்டேயம் ஸ்காந்தம் பிரம்மாண்டம் ஆகின்ற 10 புராணங்கள் சைவ புராணங்கள் என்று பார்க்கிறோம். வைஷ்ணவம் பாகவதம் நாரதீயம் காருடம் அப்படிங்கிற 4 புராணங்கள் விஷ்ணு புராணங்கள். அப்புறம் பிரம்ம கைவர்த்தம் அப்படிங்கிற புராணம் சூரிய புராணம், ஆக்னேயங்கிற அக்னி புராணம், பிரம்மாண்டம் பிரம்மம் என்பதெல்லாம் பிரம்ம புராணம் சொல்லப்படுது. ஆனால் 18 புராணத்துக்கும் சுவாமி உத்தரதான். அந்த வைஷ்ணவ புராணங்களும் ஆக்னேய புராணங்களும் வழிபடு தெய்வமாக உத்தன உபச்சாரமாக ஸ்தோத்திரம்னா கூட அந்த புராணத்திலே ரகசியமாக அந்த தெய்வங்களும் பெருமானை வழிபட்டிருக்கின்றன ஒரு இடத்துல சொல்லிடும். ஆகவே அது சாட்சாத்தா பரமேஸ்வரனை காட்டலனாலும் கிரமமாக முறையாக பரமேஸ்வரன்ட்ட லயிக்கக்கூடியது தான் 18 புராணங்களும் பார்க்குறோம். அந்த 18 புராணங்களை சொல்லிட்டு இருக்கிறார் சூத்த முனிவர் கைலாசத்தில். சொல்லும்போது அங்கே சம்பு பக்தன், சதானந்தன், உத்தமன், மகோதரன், உக்ரவீரியன், பிரச்சண்டன் முதலிய சூதனை வழிபடுகின்ற சிஷ்யர்கள்லாம் அதை கேட்டுருக்கா. கேட்கும்போது அவ சொல்றா, நிறையா கேட்டுட்டோம், சுருக்கி சாரமாக ஒன்று கேட்க விரும்புகிறோம். நிறையா கேட்டால் கொஞ்சம் ரொம்ப நிறையா கேட்டிருக்காவா, அதனால் அவளுக்கு ஒரு பயம் வருது. பெருமானே எங்களுக்கு சுருக்கி ஒரு ஸ்தலத்தில் உபாசனம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்தலம் எங்களுக்கு சொல்லுங்கோ. மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் என்ற முப்பெருமையும் நிகரில்லாமல் கொண்டிருக்கின்ற பூமியில் இருக்கிற ஒரு ஸ்தலத்தை எங்களுக்கு சொல்லுங்கோ. மூர்த்தின்னு சொன்னால் வழிபடப்படுகின்ற சுவாமி, தீர்த்தம்னு சொன்னால் அனுஷ்டானங்களுக்கு யோகியமாக இருப்பதும் சுவாமிக்கு அபிஷேக தீர்த்தம் தருவதும் சுவாமி தீர்த்தவாரி தீர்த்தம் தருவதுமாகின்ற ஒரு தீர்த்தம். அப்புறம் ஸ்தலம்னு சொன்னால் வசிக்கக்கூடிய இடம், அங்கே இருந்து அங்கே இருக்கிற வனங்களில் புஷ்பங்களை கொய்து சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணி அங்கேயே வாசம் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸ்தலம். இப்போ ஸ்தலம் தீர்த்தம் மூர்த்தி என்ற 3 பெருமைகளும் கொண்ட ஒரு தலத்தை எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னோடனே சூதன் பண்ணுறார், கைலாசபதியை மனசனால் அப்படியே பாவிச்சு சொல்றார், ஒன்று கேட்க வீடழிப்பதாய் உள்ளது. ஒரு ஸ்தலம் சொல்றேன், அந்த ஸ்தலத்தை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, மற்ற ஸ்தலங்கள்லாம் எத்தனையோ கண்டிஷன் இருக்கு, ஆனால் இந்த ஸ்தலத்தை கேட்டளவிலேயே மோட்சம் உங்களுக்கு கிடைச்சிடும். மதுரைன்னு ஒருத்த சொல்லி கேட்டாலே நமக்கு மோட்சம். ஒன்று கேட்க வீடு அழிப்பதாய் உள்ளது என்று சொல்லி நிறுத்துறார். எல்லாருக்கும் சுவாரஸ்யம் வந்துடுது, அப்படியா கதை கேட்ட அளவிலேயே நமக்கு மோட்சம் தரக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் இருக்கா, அது என்னன்னு கேட்கும்போது, அதுதான் அதிக அப்பதி யாதனின் ஆலவாய். எல்லா க்ஷேத்திரங்களிலும் மேலான அந்த க்ஷேத்திரம் என்னன்னு நீங்க கேட்டேன்னா, ஆலவாய், அது கேட்க கதி அளிப்பது. அதனுடைய பெருமை எங்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்காந்த மகாபுராணத்தில் 6 சம்ஹிதைகள், சம்ஹிதைனா தொகுப்பு, ஒவ்வொரு தொகுப்பும் அதை யார் உபதேசம் பண்ணாலோ அவ பேர்னால இருக்கு. சனத்குமார சம்ஹிதை, சூத சம்ஹிதை, சங்கர சம்ஹிதை, விஷ்ணு சம்ஹிதை, பிரம்ம சம்ஹிதை, சூரிய சம்ஹிதை. அதில் சுவாமி அம்பாளுக்கு சொன்னது சங்கர சம்ஹிதை. சங்கரன்கிற பேர் 4 வேதங்கள்லையும் ஒரு இடத்துல தான் வருது. இங்கே வருது, நம சங்கராய சமயஸ்கராய ச அப்படின்னு வருது. சங்கரன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சம் என்றால் சுகம். சுகம்னா என்ன சுகம்? கிட்கேட் சாப்பிட்டா சுகமாக இருக்குது, பெப்சி குடித்தா சுகமாக இருக்குது, இதெல்லாம் சுகமாக, ஏசி போட்டுண்டா சுகமாக இருக்குது, சந்தனம் பூசிண்டா சுகமாக இருக்குது, இன்னும் சில சுகங்கள்லாம் இருக்குது, ராத்திரி முழுக்க கிரிக்கெட் பார்த்தா சுகமாக இருக்குது, கிரிக்கெட் விளையாடினா சுகமாக இருக்குது. இந்த சுகங்கள்லாம் உடம்பில் தெம்பு இருக்கிறவரையும் தான், உடம்பே இல்லாமல் ஒரு சுகத்தை அனுபவிக்கலாம், அந்த சுகத்துக்கு உடம்பு தடையாக இருக்குது. அந்த சுகத்தை ஒருத்தன் கொஞ்சம் அனுபவிச்சுட்டான்னா இந்த உடம்பு வேண்டாம்னு நம்ம சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறான். உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பர்தன் தருள் பொற்றி, தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா பொற்றி. ஒரு சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிட்றோம், சாப்பிடும்போது அதில் பிசுறு வருது, கொட்டை வருதுன்னா அந்த கொட்டா இல்லாமல் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையோ? அதுபோல சிவானந்தம்ங்கிற ரசத்தை கொஞ்சம் பருகிட்டோம்னா கொட்டை போல பிசுறு போல இருக்கிற இந்த உடம்பு வேண்டாம்னு தோணுமா? இந்த உடம்பு ஒரு தடையாக இருக்குது அந்த ரசத்தை அனுபவிக்கிறதுக்கு. இந்த உடம்பு இல்லைன்னா அந்த ரசத்தை தடையில்லாமல் அனுபவிக்கலாம் என்று எல்லா சௌக்கியங்களையும் அடைவதற்கு உபாயமாக இருக்கிற, வாகனமாக இருக்கிற ஒரு சரீரம் வேண்டாம்ங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு எப்போ தோன்றுறதோ அந்த அளவுக்கு அதை வெறுக்க வைக்கிற ஒரு பேரானந்தம் உண்டுன்னு கேட்டால் அந்த பேரானந்தம் தான் சிவரசம். அந்த சிவரசத்துக்கு தான் சம் என்று பெயர். அந்த சிவரசத்தை நமக்கு செய்வதனால சுவாமிக்கு சங்கரன்னு பேர். சம் கரோதீதி சங்கரஹா. சரி, சுவாமி என்ன பண்ணுறார், இந்த ஒஸ்தியான ஆனந்தத்தை கடையில் வாங்கி கொடுக்குறாரு போல இருக்கு. இப்போ ஜிகிர்தண்டா எனக்கு வேணும்னு நான் சொன்னேன்னா ஒன்று ஐயா என்ன பண்ணுவார், நல்லா கடையா எனக்கு தெரியும், அங்கே நன்னா இருக்கும், சுத்தமாக இருக்கும் அப்படின்னு வாங்கி கொடுத்துருவார். ஆனால் ஜிகிர்தண்டா அவர் வாங்கி கொடுக்குறாரே தவிர தங்கையால் பண்ணி கொடுக்கல. பரமேஸ்வரன் மோட்ச சுகத்தை வாங்கி கொடுக்குறாரா? இல்லை, சம்புகு. சம் அவனிடத்திலே பவிக்கிறதுனால சம்பு. மோட்ச சுகத்தை செய்யறதுனால சங்கரன். அந்த மோட்ச சுகத்தை அந்நியால அபேட்சிச்சு செய்யாமல் அந்த மோட்ச சுகம் உண்டார இடமாகத்தானே இருக்கிறான். சம்பவதி இது சம்புகு. மோட்சானந்தம் அவன்கிட்ட உண்டாரது, அவன் திருவடியில் தான் அந்த ரசம் உண்டாரது, அதான் அவன் நமக்கு தரான். ஆனந்தம் இல்லான் தன்னை அடைந்த நாயேனே ஆனந்த வெள்ளத்தோ அழுத்து வித்தான் காணடி. ரசோ வைசா ரசகு ஹேவாயம் லப்துவா ஆனந்தி பவதி. ரசஸ்வரூபமாக அவன் இருக்கார், அதான் சம்பு. ரசத்தை செய்யறார், அதான் சங்கரன். ஆகவே சம்பு சங்கரன்ங்கிற இந்த நாமாக்கள் இன்னொரு தேவதைக்கு வேதங்கள் எங்கேயாவது இருக்கா? நாலு வேதங்களே நீங்கள் படித்து பார்த்துட்டு சொல்லுங்கோ. சம்பு என்ற பதமும் சங்கரனுங்கிற பதமும் அவன்தான் பரமாத்மாங்கிறத சொல்கிற பதங்கள். அந்த பதங்கள் உமாகாந்தனாகின்ற பரமேஸ்வரனை தவிர ருத்ரனை தவிர யாருக்கும் கிடையாது. ஆகவே பதி அவர் தான். இந்த சங்கரன் அம்பாளுக்கு சொன்னது சங்கர சம்ஹிதை. அவ்வாறு அம்பாளுக்கு சொல்லும் பொழுது அம்பாள் மடியிலிருந்து முருகப்பெருமான் அதை கேட்டார். அம்பாள் முருகப்பெருமான் கேட்டபோது அந்த முருகப்பெருமான் அதை தன்னுடைய சிஷ்யராகின்ற அகஸ்திய முனிவருக்கு உபதேசம் பண்ணினார். அதனால அந்த சங்கர சம்ஹிதைக்கு தற்காலத்தில் அகஸ்திய சம்ஹிதைன்னு பேரு அப்படின்னு சொன்னார். ஆகவே அந்த அகஸ்தியின் மூலம் இதை கேட்பது நமக்கு உச்சித்தம் என்று படுகின்றது. அந்த சூதன் சொல்றார், தொடர்ந்து சொல்றார், ஒரு கதை சொல்றார். அண்ணா கவனிங்கோ, சூதன் கதை சொல்றது கைலாசத்தில். அந்த கதையில் என்ன சொல்கிறாருன்னா, காசியில் ஒன்று நடந்தது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். காசியில் என்ன நடந்தது? ஒரு காலத்தில் பரமேஸ்வரனால் படைக்கப்பட்ட பிரம்மா, யோவை பிரம்மாணம் விததாதி பூர்வம், யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை. சுவாமி ஆதியில் என்ன பண்ணார், பிரம்மாவை படைச்சி அவருக்கு வேதங்களை சொல்லி கொடுத்து இந்த வேதங்களை கொண்டு நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்னு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தார். பரமேஸ்வரன் பிரம்மாவை படைச்சு கொடுத்தார். அந்த பிரம்மா என்ன பண்ணாரா, யாகம் பண்ண பண்ண ஒருவனுக்கு வந்து தன்னுடைய கர்மாக்களை நன்னா பண்ணக்கூடிய சக்தி வரும். ஆகவே 10 அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாராம். 10 அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்காக பிரம்மா என்ன பண்ணார், சத்தியலோகத்திலேருந்து பூமிக்கு வந்தார். பூமியில் ஒளிமயமாக காசிங்கிற நகரம் இருக்கு, அந்த காசியில் வந்து தங்கி 10 அஸ்வமேத யாகத்தை ஒரு இடத்துல பண்ணினார். அந்த இடத்துக்கு இன்னைக்கும் தசாஸ்வமேத கட்டம்னு பேர், தச அஸ்வமேத கட்டம். பிரம்மா பண்ணி என்ன பண்ணார், அந்த யாகத்தில் அன்வயிச்ச, அதாவது பங்கு கொண்ட நிறைய முனிவர்கள் வேத வித்வான்கள் அவளுக்கெல்லாம் நிறைய சம்பாவனை பண்ணார். அவள் யாருன்னு கேட்டால், அகஸ்தியர், வியாசர், நாரதர், சனக்கர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர், கௌதமர், பராசரர், வாமதேவர், வசிஷ்டர், சுகர், வால்மீகி முதலியவர்கள் எல்லாம் பிரபலமாக இருக்கிறவா, நிறைய வேத பிராமணர்கள், ரிஷிகள், முனிவர்கள் இவாளுக்கெல்லாம் பிரம்மா என்ன பண்ணுறார், யஜமானங்கிறதுனால நிறையா கொடுத்தார். பொன்னும் பட்டும் நிறையா கொடுத்து அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நான் இந்த ஜகத்தை நன்னா சிருஷ்டி பண்ணணுங்கிறதுக்கு எனக்கு ஆசை அறிஞ்சு கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு சத்தியலோகத்துக்கு போயிட்டார். இப்போ இந்த முனிவர்கள் என்ன பண்ணுறா, விஸ்வநாதர் தரிசனம் பண்ணிட்டு காசியில் முக்தி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது, ஞானவாபி என்ற ஒரு குளம், அது பக்கத்தில் முக்தி மண்டபம்ங்கிற மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்து நாரதர் ஃப்ரீ ஆயாச்சு, ஒரு யாகம் முடிஞ்சு போச்சுன்னு கேட்டால் நமக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கிறது, அப்போ ஃப்ரீ டைத்தை வேஸ்ட்டு பண்ணலாமோ, டிவி ஆன் பண்ணி கிரிக்கெட் பார்க்கலாமோ, பார்க்கக்கூடாது, திருவிழா புராணம் தான் கேட்கணும் என்பதனால அவன் என்ன பண்ணா, முக்தி மண்டபத்தில் நாரதரை நடுப்புற உட்காத்தி வச்சா, வியாசரை உட்கார சீட்டில் உட்காத்தி வச்சு, மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படிங்கிற மூன்று சிறப்புகளும் கொண்ட ஒரு க்ஷேத்திரத்தை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்டான். நாரதர் சொன்னார், சனத்குமாரருடைய சிஷ்யராகின்ற வியாசரை கேளுங்கோ, அவ நன்னா சொல்லுவா அப்படிங்கிட்ட. சரின்னு வியாசரை போய் கேட்டா, எல்லாரும் அங்கே காசிலேயே இருக்கா. வியாசர் சொன்னார், முருகப்பெருமானுடைய சிஷ்யராகின்ற அகஸ்தியரை கேளுங்கோ, ஸ்கந்தகுரு வித்யாலயத்தில் படிச்சிருக்கிறார். யாரு? அகஸ்தியர், ஸ்கந்தகுரு வித்யாலயம். ஸ்கந்தகுரு யாரு? முருகப்பெருமான். அவருடைய வித்யாலயத்தில் படித்தவர் அகஸ்தியர். அவரை கேளுங்கன்னு சொன்னோன்னு அகஸ்தியரை கேட்டோன்னு அகஸ்தியர் என்ன பண்ணார், இன்னொருத்தரை கேளுங்கன்னு சொல்லலை, அதை கட்டளையாக நினைச்சார். அப்போ சிவனுடைய மகிமையை, சிவபுராணத்தை, சிவகதையை சொல்கிறது எனக்கு பாகியம் நினச்சி நானே சொல்கிறேன்னு ஆசைப்பட்டு சொன்னார். என்ன சொன்னாரா, அகஸ்தியரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறா, வாதாவி வில்வனனை கொன்ற தர்மமூர்த்தியே, விந்திய மலையை அடக்கின தவ குன்றே, அலைகடலை குடித்த அருட்பெரும் கடலே, அருந்தமிழ் கொண்டலே, இந்த பூமி தெற்கே சமப்படுவதற்காக கைலாசத்திலிருந்து வந்த கருணை கடலே, எங்களுக்கு நீங்கள் வந்து மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற முப்பெருமையும் கொண்ட ஒரு க்ஷேத்திரத்தை எங்களுக்கு நிகரில்லாத க்ஷேத்திரத்தை உபதேசம் பண்ணணும்னு சொன்னோன்னே அகஸ்தியர் தியானம் பண்ணார். யாரை தியானம் பண்ணார்? விநாயகரை தியானம் பண்ணார், சுப்பிரமணியரை தியானம் பண்ணார், முக்தி மண்டபத்தில் முக்தி பெற்ற நான்கு கோழிகளை தியானம் பண்ணார்னு சொன்னார். அவர் முக்தி மண்டபத்தில் இருக்கிற காரணத்தினால எங்கு இருக்கிறோமோ அங்கு அருள் பெற்ற அடியார்களை இணைக்கணும். அது என்ன நாலு கோழின்னு கேட்டால், காசிகண்டத்தில் ஒரு சின்ன கதை. அந்த ஒரு காலத்தில் காசியில் ஒரு பிராமணர் பலவிதமான பாவங்களையும் பண்ணி தன் குடும்பத்தோடு வெளியில் போய் மரித்தார். காசியில் மரிக்கிற அந்த புண்ணியம் அவருக்கு இல்லை, பாபம் அதிகமாயிட்டதுனால. அப்போ பிராணன் போகிற நேரத்தில் காசிக்கு வெளியில் போயிட்டார். அப்படி மரித்து என்ன பண்ணார், அவன் நாலு பேரும் கோழிகளாக பிறந்தார். இவர் சேவலாக பிறந்தார், அந்த மனைவி கோழியாக பிறந்தார், ரெண்டு குஞ்சாக பிறந்தது. அப்படி பிறந்த உடனே அவளுக்கு காசியில் ஒரு காலத்தில் வாசம் பண்ணின அந்த புண்ணியத்தினால திவ்ய ஞானம் உண்டாகி அவள் முக்தி மண்டபத்துக்கு வந்து தங்கியிருந்து அந்த விஸ்வநாதருடைய அந்த நிர்மால்யத்தை மட்டுமே கொத்தி கொத்தி தின்னு அந்த முக்தி மண்டபத்திலேயே வாழ்ந்து விஸ்வநாதருடைய காலடியிலேயே பிராணனை விட்டு மோட்சத்தை அடைஞ்சாள். ஆகவே காசியில் இறக்க முக்தி என்பதற்கு பிரமாண பூதாளாக இருக்கக்கூடிய அந்த நான்கு கோழிகளை தியானம் பண்ணிட்டு அவர் சொல்கிறார், மூவகை சிறப்புகளும் மிக்க ஒரு ஸ்தலம் அப்படின்னு கேட்டால், லோகத்தில் புண்ணியக்ஷேத்திரங்கள்னு நிறையா இருக்குது, ஆயிரக்கணக்கான புண்ணியக்ஷேத்திரங்கள் இருக்குது. எந்த க்ஷேத்திரத்தில் வாசம் பண்ணினா புண்ணியம் உண்டாகுமோ அதற்கு புண்ணியக்ஷேத்திரம் என்று பெயர். அதில் சிவசம்பந்தமான க்ஷேத்திரங்கள்லாம் அதிகமான பிரபாவம் கொண்டவை. அப்படிப்பட்ட க்ஷேத்திரங்கள் 68 இருக்கின்றன. அந்த 68 16 இன்னும் முக்கியம். அந்த 14 கடைஞ்செடுத்து அப்படி பாலை கடைஞ்சு நெய்யை கொண்டு வருவதை போல நான்கு க்ஷேத்திரங்கள் ரொம்ப முக்கியமாக எனக்கு தெரியுது. அது என்னன்னு கேட்டால், பொன்னம்பலம்ங்கிற புலியூர், காசிங்கிற அந்த வாராணசி, காளஹஸ்திங்கிற தட்சிண கைலாசம், ஆலவாய்ங்கிற மதுரை, இது நான்கும் உத்தமோத்தமான க்ஷேத்திரங்கள். அதில் அந்த சிதம்பரம் தரிசனம் பண்ணுறதுனால மோட்சத்தை தருது, காசி ஆனது வாசம் பண்ணி மறிப்பதனால மோட்சத்தை தருது, காளஹஸ்தி என்பது முறையாக பெருமானை வழிபாடு செய்வதனால மோட்சத்தை தருது, ஆனால் இந்த ஆலவா என்பது ஒருவன் எங்கிருந்தாலும் இந்த ஆலவாயினுடைய சிறப்பினை கேட்பதனாலேயே மோட்சத்தை தருது. அப்போ இதில் எது ரொம்ப பிரபாவம் அதிகமானது? ஆலவாயே பிரபாவம் அதிகமானது. அது மட்டும் இல்லை, முதலில் படைக்கப்பட்ட தலம் ஆலவாய் அப்படின்னு அகஸ்தியர் சொல்கிறார். சுவாமி ஜகத்தை படைக்கும்பொழுது முதல்ல மதுரையை படைச்சுட்டார், இப்போ இருக்கிற மாதிரி படைக்கலை, அது வேறு விதமாக கடம்ப வனமாகவும் தான் அதில் வந்து சுயம்பு மூர்த்தமாக கால சர்ப்பங்களால் சூழப்பட்ட சொக்கலிங்கமாக இருக்கிறார். மீனாட்சி இன்னும் பிறக்கலை, ஆனால் மதுரைங்கிற அந்த க்ஷேத்திரம் இருந்தது. என்ன, அங்கே வந்து அந்த நகரம் இல்லைனாலும் க்ஷேத்திரம் இருந்தது. அதனால்தான் முளைத்தானை யாவர்க்கும் முன்னே தோன்றி என்று அப்பரம்பரம் பாடியிருக்கிறார். அந்த திரு அளவா என்பது கேட்ட அளவிலே தர்மத்தை அளிப்பது, நினைத்த அளவிலே அர்த்தம் பொருளை அளிப்பது, தரிசனம் பண்ணின அளவிலே இன்பத்தை அளிப்பது, வாசம் பண்ணுற அளவிலே மோட்சத்தை அளிப்பது. திருவாலவா என்பது ஒருவன் இங்கே வசித்து இறைவனை வழிபட்டால் இந்த இன்னும் செத்த பிறகு சுலோகம் கிடையாது, இந்த ஜென்மா அவனுக்கு முக்தி ஜென்மா என்பதனால இது ஜீவன் முக்தி புறம் என்று பெயர். மதுரையில் வாசம் பண்ணி சொக்கநாத பெருமான முறையாக வழிபட்டு கொண்டு வந்தால் நிச்சயமாக மறுஜென்மா கிடையாது. ஆகவே இது ஜீவன் முக்தி புறம். மற்ற க்ஷேத்திரங்களில் நோன்பு செய்தல் என்பது கையில் இருக்கிற பாலஞ்சாதத்தை ஒருத்தன் கீழே விட்டுட்டு புறங்கையில் இருக்கிற பருக்கை நக்கிற மாதிரி, மதுரையை விட்டுட்டு ஒரு க்ஷேத்ராடனம் பண்ணுறேன், ஒரு சமுத்திராசனம் பண்ணுறேன் அப்படின்னு வெவ்வேறு க்ஷேத்திரங்களுக்கு போகிறது என்பது கையில் இருக்கிற அமிர்தம் போன்ற பாலஞ்சாதத்தை தவறி போய் கீழே விட்டுட்டு புறங்கையில் இருக்கிற நெய்யையும் சர்க்கரையும் நக்கிற மாதிரி அப்படிங்கிறார். ஏன்னா ஆலவாய எந்த காலத்திலையும் நீங்கள்லாம் தியாகம் பண்ணக்கூடாது. இங்கே வாசம் பண்ணுற ஒன்றினாலேயே மற்ற க்ஷேத்திரங்களில் யாகம் பண்ணுற பலன் கிடச்சிடுறது. வேறு வாசம் பண்ணால் போகும், பஞ்சமா பாதகங்களும் இங்கே யாரையும் வந்து அண்டமாட்டா நீங்கிவிடும். மதுரையில் ராத்திரி போஜனம் பண்ணாமல் இருந்தால் மற்ற க்ஷேத்திரங்களில் சாந்திராயணம்ங்கிற விரதத்தை அனுஷ்டானம் பண்ண பலன் கிடைக்கிறது. மதுரையில் பகல் போஜனத்தை தவிர்த்தால் மற்ற க்ஷேத்திரங்களில் ஒரு மாதம் முழுக்க பண்ணி கிடந்த பலன் கிடைக்கிறது. இங்கு அஷ்டமி விரதம் ஒரு அஷ்டமியில் இருந்தால் மற்ற க்ஷேத்திரங்களில் ரெண்டு பட்சங்கள்லேயும் 4 மாதம் விரதம் இருந்த பலன் கிடைக்கிறது. இங்கு ஒரு சோமவாரம் விரதம் இருந்தால் மற்ற க்ஷேத்திரங்களில் 6 மாத சோமவாரங்கள் விரதம் பண்ண அந்த அனுஷ்டானம் பண்ண பலன் கிடைக்கிறது. இங்கு ஒரு சிவராத்திரி விரதம் இருந்தால் மற்ற க்ஷேத்திரங்களில் ஒரு வருஷம் முழுக்க ஒவ்வொரு மாத சிவராத்திரியும் அனுஷ்டானம் பண்ண பலன் இங்கு கிடைக்கிறது. இங்கு ஒருத்தன் 3 பொழுது ஷட்ரசோபேதமான சாப்பாடு சாப்பிட்டாலும் மற்ற க்ஷேத்திரங்களில் காற்ற மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்து தபஸ் பண்ணின பலன் கிடைக்கிறது. என்ன காரணம்னா 3 வேளை சாப்பிட்டாலும் இவன் சுவாமியை தரிசனம் பண்ணிடுவாங்க. அதனால் சாப்பாட்டினால தோஷம் இல்லாமல் தவம் பண்ணின பலனுமே கிடச்சிடுறது மதுரையில். இங்கு ஒரு பிடி அரிசியோ அல்லது சமைச்ச அன்னமோ ஒரு சாதுக்கோ ஒரு சிவனடியாருக்கோ கொடுத்தா அது வந்து ஏனைய க்ஷேத்திரங்களில் அன்னதானம் உட்பட்ட ஷோடச தானங்களை பண்ணின பலனை கொடுக்கறது. பிரம்மாவானவர் ஒரு காலத்தில் எல்லா க்ஷேத்திரங்களையும் ஆலவாயையும் தராசில் வச்சு பார்க்கும்பொழுது ஆலவாய் புண்ணியத்தினால கனமாகி எல்லா க்ஷேத்திரங்களும் பிரம்மலோகத்துக்கே போயிடுத்து ஆலவாய் மட்டும்தான் பூமியில் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆலவாய்க்கு நிறையா பெயர்கள் இருக்கு. சிவநகரம், கடம்பவனம், ஜீவன் முக்திபுரம், கன்னிபுரம், திரு ஆலவாய், மதுரை, பூலோக சிவலோகம், சமஷ்டி வித்யாபுரம், எல்லா வித்தைகளும் இங்கு வந்து சேர்ந்திருக்கின்றன. தென்கூடல், துவாதசாந்தம், விராட் புருஷன் என்ற புருஷனுடைய சிரசுக்கு வெளியில் அவனுடைய கைவிரல்னால 12 அங்குலங்களுக்கு வெளியில் பாவிக்கப்படுற தேஜோமயமான லிங்கம் உரைகின்ற இடம் துவாதசாந்தம். அதே மாதிரி அந்த லிங்கம் இங்கே ஹிருதயத்தில் இருக்கு, அதுக்கு உண்மணி லிங்கம்னு பேர். உண்மணி லிங்கம்னு பேர், மனமணி லிங்கமாக. இங்கே இங்கேயும் ஒரு 12 அங்குலத்துக்கு உள்ள இருக்கு, தலைக்கு வெளியிலையும் 12 அங்குலத்துக்கு வெளியே சொக்கநாதர் இருக்கார். அதான் துவாதசாந்தம்னு சொல்லப்படுற அந்த துவாதசாந்தம்ங்கிற அந்த தத்துவமான க்ஷேத்திரம் கண்ணால் காணப்படுவதாக பூமியில் இருக்கின்ற இடம் இது. அது எங்கோ இருக்கு நினைக்க வேண்டாம், அது இதுதான் என்று சொன்னார். இது க்ஷேத்திர மகாத்மியம் சொன்னார். தீர்த்த மகாத்மியமும் மூர்த்தியினுடைய பெருமையுமையும் சாயங்காலம் பார்த்துண்டு 4 திருவிழர்களை நம்ம சாயங்காலம் பார்ப்போம். இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டால், ஆதியில் சுவாமி இந்த புராணத்தை சொன்னபோது முருகப்பெருமான் மடியிலிருந்து கேட்டதை போல நீங்கள்லாம் கேட்டிருக்கே, அம்பாளுக்கு உத்தமமான நட்சத்திரம் பூர நட்சத்திரம், அதில் நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அம்பாளுக்கு தேவையான நட்சத்திரம் பூரம் தானே. இதில் நாளைக்கு கார்த்தால மீனாட்சி திருக்கல்யாணம், மகாகவி காளிதாசர் பார்வதி கல்யாணம் உத்தர நட்சத்திரத்தில் ஆனதுன்னு தன்னுடைய புராணத்தில் சொல்கிறார். அந்த உத்தர நட்சத்திரத்தில் நமக்கு கல்யாணத்தை சிரவணம் பண்ண போகிறோம். சுவாமி எல்லாம் நமக்கு உத்தம உத்தம பட்சமாக தான் நமக்கு அமைச்சு தரார் என்பதனால திருப்தியாக நம்ம சாயங்காலம் கரெக்டாக 6:30 நாம் நம்முடைய புராணத்தை தொடருவோம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, திருச்சிற்றம்பலம்.